السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: ومن نعمره ننكسه في الخلق. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான உலமாக்களே, சம்மாந்துறை மஸ்ஜித்களின் சம்மேளனத்தின் சக உறுப்பினர்களே, சம்மாந்துறை ஜம்மியத்துல் உலமாவின் உறுப்பினர்களே, மேலும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை தூர இடங்களிலிருந்தும் செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பான நேயர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவருடைய இந்த அமர்வையும் இந்த வகுப்பையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நேரத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய உள்ளத்தில் இருந்திருந்ததற்கு பிறகு நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஏதோ எதையோ பேசுவதற்கு நான் நினைக்கிறேன். இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருமே வாலிபர்களாக இருப்பதின் காரணமாக வாலிபர்களுடன் ஒரு சில நிமிடங்கள் பேசினால் பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னேன். நான் சொன்னேன், அனைவருமே வாலிபர்கள் என்று சொன்னேன். இலங்கைக்கு சமீபத்தில் வந்த ஒரு தெரிஞ்ச அறிஞர் சொன்னார், 11 99 வரைக்கும் யாருடைய வயதெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வாலிபர்கள் என்று சொல்லி, 11 வரைக்கும் யாரெல்லாம் அந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் வாலிபர்களாகத்தான் பார்க்கிறோம். யாருடைய வயது 100 ஆகிவிட்டதோ அவர்களைத்தான் கிழவன் வயசாளி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருமே வாலிபர்கள். அதிலும் குறிப்பாக பட்டதாரி மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், யாராவது பெரிய தொழில் செய்யக்கூடிய 40 வயதுக்கு உட்பட்ட வாலிபர்கள், இப்படியான ஒரு பெரிய ஒரு சமூகம் இங்கே வீற்றிருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள் என்பதின் காரணமாக வாலிபர்களை மையப்படுத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு கலைத்துவிட்டு இந்த நாட்டுக்கு நானும் நீங்களும் இப்பொழுது செய்ய வேண்டிய ஆக முக்கியமான ஒன்று இருக்கிறது, அது என்ன என்பதை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கலைத்துவிட்டு இருப்பிடத்தை நாடலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாழ்நாளில் ஒரு கோல்டன், அதாவது தங்க வாழ்நாள் என்று சொன்னால் அது வாலிப பருவம். ஒரு வாலிப பருவம், வாலிப பருவத்தை உலமாக்கல், அதாவது லொகா அரபியா படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுடைய வாழ்வை பல கட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதுல ஒன்று தான் மனிதனுடைய வாழ்வில் வாலிபம் என்று சொல்லக்கூடியது. 15 வருடத்திலிருந்து 40 வயது வரைக்கும் ஒரு மனிதனுடைய 60 வயதை கொண்ட 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட வாழ்நாள் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வது, ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வது, வைத்தியசாலைக்கு போகாமல், அதாவது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக வாழ்வது ஒரு 25 வருடங்கள் தான். 15 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் மனிதனாக வாழ்வான். எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. எங்களுடைய ஊர்ல ஒரு பெரிய மனிதர் இருந்தார், ஒரு சாதாரண மனிதர், ஆனால் அறுத்தமான கதைகள் கதைப்பார். அதாவது பகடியான சில புத்திகள் சொல்லுவார், ஆனா பகடியாகத்தான் இருக்கும், ஆனா உண்மையிலேயே அறுத்தம் உள்ள கதைகளாக இருக்கும்.
அவர் சொன்னார் ஒரு கட்டத்துல, அல்லாஹ் மனிதனுக்கு உண்மையிலே கொடுத்திருப்பான் 40 வருஷம் தான், 60 கொடுக்கல, 40 தான் கொடுத்தான். ஆனாலும் மனிதன் ஒரு பழக்கம் இருக்கிறது, கூட கேட்கிறது, கொஞ்சம் கூட்டி தர மாட்டியா, இதை கொஞ்சம் அதிகரிக்க மாட்டீங்களா, இது நரகத்துடைய பழக்கம். நரகம் கேட்குமாம், ஹல்மின் மஜீத், இன்னும் இருந்தா தான் நான் எடுத்துக்கொள்றேன். சுவர்க்கம் சொல்லுமாம், வலதைனா மஜீத், எங்கள்கிட்ட மிச்சம் இருக்கு, இது வாங்கும், நாங்க தாரோம் உங்களுக்கு. சுவர்க்கம் கூப்பிடும், வலதைனா மஜீத், எங்கள்கிட்ட மிச்சம் இருக்கு, இது வாங்கும். அல்லாஹ் நரகத்திட்ட கேட்பான், ஹலிம் தல ஜீ, நரகமே நீ நிரம்பி விட்டாயா, நீ நிரம்பி விட்டாயா, இன்னும் இடம் இருக்குதா, போதுமா என்று நரகத்தை பார்த்து கேட்பான். அல்லாஹ் சொல்றான், நரகத்தை மனிதனை கொண்டும் ஜின்களை கொண்டு நிரப்பி விடுவேன், மனிதர்களை கொண்டும் ஜென்களை கொண்டும் நரகத்தை நிரப்பி விடுவேன். வேண்டிய நாங்கள் ஒரு கூட்டத்தை படைத்திருக்கிறோம், எல்லாரையும் போட்டதுக்கு பிறகு அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான், நரகமே நீ நிரம்பி விட்டாயா, போதுமா என்று கேட்கும், கேட்பான். அந்த கட்டத்தில் நரகம் அல்லாஹ்வை பார்த்து கேட்கும், அல்லாஹ்வை பார்த்து சொல்லும், ஹல்மின் மஜீத், இன்னும் இருந்தா தான் எடுத்துக்கொள்றேன். இது நரகத்துடைய பழக்கம், இது நரகத்துடைய பழக்கம். ஒரு முஸ்லிமுடைய பழக்கம் எப்படி தெரியுமா ஆக வேண்டும், நாங்க சொல்ல வேண்டும், வலதைனா மஜீத், எங்கள்கிட்ட மிச்சம் இருக்கு, இது வாங்க நாங்க தாரோம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய கை விரிந்த கை, இல்லை என்று சொல்லக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இல்ல, நாங்க கொடுக்கக்கூடியவர்கள், நாங்க கையை விரித்தவர்கள். அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹ் உண்மையிலேயே மனிதனுக்கு 40 வருஷம் தான் கொடுத்திருப்பான், ஏன்னா 40 வருஷம் தான் மனிதனை போல வாழ்றான். அவன் சொன்னான், அல்லாஹ் இடத்துல கொஞ்சம் கூட்டித்தாய், அல்லாஹ், இது ஹதீஸ் அல்ல, இது ஒரு ஹதீஸ் அல்ல, அவர் கூட்டித்தாய், அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், சரி கூட்டித்தார. ஒரு மாட்டை கூப்பிட்டான், மாட்டை கூப்பிட்டு சொன்னா, உனக்கு ஒரு 15 வயது 20 வயசு வச்சிருக்கிறேன், மனிதன் கேட்கிறான், கொஞ்ச நாள் வயசு கேட்கிறான், மனிதனை கொஞ்சம் கொடுப்போமா, இறைவா கொடுத்துருவான். பத்து எடுத்து யாரு கொடுத்தான் மனுஷனுக்கு, இப்ப எத்தனை வயசாச்சு, 50 ஆச்சு, இப்ப போதுமா, இப்பேன் போதும், இன்னும் கொஞ்சம் கூட்டேனுமா, இன்னும் கொஞ்சம் இருக்கேனுமா. சரி, ஒரு நாய கூப்பிட்டான், நாய் கூப்பிட்டு சொன்னான், இப்படித்தான் ஒரு பிரச்சனை, மனிதன் கேட்கிறான், கொடுத்துடுவோமா, ஓ கொடுத்துடு, எத்தனை வயசு, 10, எத்தனை வயசாச்சு, இப்ப 60, இப்ப போகுமாங்க, இப்பே போதா, இன்னும் இருந்தா தாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, நாங்க சொல்லுவோம் பக்குமூன்னு சொல்லி, என்ன சொல்ற தமிழ்ல, ஆந்தை, ஆந்தைய கூப்பிட்டு சொன்னா, உனக்கு ஒரு 20 வயசு இருக்கிறது, மனிதன் கேட்கிறான், விருப்பம் என்றா கொடுத்துரு, அவன் சொன்னா விருப்பம் கொடுத்துருயாமா. அப்ப எத்தனை ஆச்சு, இப்ப 70 ஆச்சு. சரி, இதுக்கு பிறகு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நிப்பாட்டி கூட போதும், அல்ஹம்துலில்லா. இப்ப இவர் சொன்னாரு, 40 வருஷம் தான் மனிதனை போல கம்ஃபர்டபிளா, எந்த பிரச்சனையும் இல்லாம, மிகவும் ஒரு பறவைய போல நினைச்சத செய்யறாரு, நினைச்சத தின்றாரு, நினைச்சத விளையாடுறாரு, தின்றத்துல பத்தியே இல்லை, எதுவும் இல்ல, 40 வருஷம் மனிதனை போல வாழ்ந்தாரு. 40 லிருந்து 50 வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறாரு. இதுவரை இது மாதிரி சொன்னா சொல்றாரு, குழந்தைகளுக்குதல்லவா, பிள்ளைகளை முடிச்சு கொடுக்கணுமே, வீடு கட்டணுமே, அது செய்யணுமே, உடுக்கிறத பத்தி பிரச்சனையும் இல்ல, உடம்ப பத்தி பிரச்சனையும் இல்ல, நோயை பத்தி பொருட்படுத்தாரும் இல்ல, உழைக்கிறாரு உழைக்கிறாரு உழைக்கிறாரு. அவர் சொல்லி போட்டு சொன்னாரு, 50 வயசாவுக்குள் ஒரு மாதிரி செய்ய வேண்டியத செஞ்சிடுவாரு, 50 லிருந்து 60 வரைக்கும் நாய் மாறி குறைப்பாராம். யாரோட, பிள்ளைகளோட, பிள்ளைகளோட குறைக்கிறது. எதை செஞ்சாலும் மாப்பக்கு திருப்தி இல்லை, எதை செஞ்சாலும் பிள்ளைகளை கடினமாக்குவார், பிள்ளைகளுடைய கடினமாக நடப்பார். எந்த அளவுக்கு கடினம் என்றால், எங்களுடைய வீடுகளுக்கு பெற்றோர் வருவது என்று சொன்னாலே குழந்தைகளுக்கு ஒரு வகையான பயம், மாப்ப வாரார், வாப்பக்கும் மகனுக்கும் இடையில் உள்ள உறவு முஸ்லீம் உம்மாவில் ரொம்ப பிரிக்கப்பட்டு விட்டது. வாப்பக்கு மகன் சலாம் சொல்றதும் இல்ல, மகனுக்கு வாப்ப சலாம் சொல்றதும் இல்ல. ஏன் காரணம் என்றா, இதுக்கு குழந்தைகளை யாரும் பனிசுமத்த வேண்டாம், குழந்தைகளை யாரும் குற்றவாளியாக ஆக்க வேண்டாம், நாங்கள் எங்களை குற்றம் காண வேண்டும், நாங்கள் எங்களை குற்றம் காண வேண்டும். காலையில கூட முபாரக் ஹசரத் அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லிக் காட்டினார்கள், ஒரு வாப்பா ஒரு உம்மா தந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன, எப்படிப்பட்ட உறவை நாங்கள் வளர்க்க வேண்டும், எப்படிப்பட்ட இடத்தில் அவர்களை வைக்க வேண்டும். ஏந்த புள்ள காஃபிராக இருக்கேனும், ஏந்த புள்ள யாரு, இந்த புள்ள யாரு, அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஒரு காவிராக இருந்தாலும் அந்த பிள்ளையோட எப்படி பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய, உளவாட வேண்டும் உறவாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாசையை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பல்ல ஏறி இருக்கிறாங்க, தந்த மகன் கன்ஆன் நபியினுடைய வாப்பட மார்க்கத்துக்கு எதிராக நின்றார், வாப்பட தீனை நிராகரித்தார், சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு முரணாக நிற்கிறார். 950 வருஷத்துடைய உழைப்புக்கு பிறகு கப்பல்ல ஏறி நின்று கொண்டு மாப்ப ஏறாரு, தண்ணீர்ல கப்பல் மிளக்குது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், குர்ஆனுடைய அஹ்லாக், குர்ஆனுடைய புத்திமதி. அந்த நபி தந்த மகனை கண்டாரு, மகனுடைய தண்ணி கழுத்து வரைக்கும் வந்து விட்டது, தண்ணீர்ல தாண்டு கொண்டிருக்கிறாரு, என்ன வார்த்தையை கையாண்டாரு, எப்படி தந்த மகனை விழித்தாரு, எப்படி தந்த மகனோட கலைத்தாரு, எப்படி தந்த மகனோட பேசினாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 60களில் அல்ல, 50களில் அல்ல, 950 ஆண்டுகளுக்கு பிறகு தந்த மகனை பார்த்து பேசுறாரு, யா புனையர் கம்மானா, யா புனைய, யா இபின் என்று சொல்லவும் இல்லை, யா இபின் என்று சொல்லவும் இல்லை, இபின் என்றா ஏ மகனே, எனக்கு உண்மையிலேயே தமிழ் அர்த்தம் சொல்ல முடியாது, பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய மகனே. எந்த யாபு நெய்ய என்ற வார்த்தையை கொண்டு யாகூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் அலைஹி ஸலாத்து விழித்தார்களோ, யாபு நெய்ய லா தக்ஸுசு ருயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா என்று சொல்லி யூசுப் அலைஹி ஸலாத்து தன்னுடைய தந்தை யாகூப் அலைஹி ஸலாம் எப்படி விழித்தார்களோ அதே வார்த்தையை கொண்டு அதே பாணியில் அதே முறையில் தான் நூஹ் அலைஹி ஸலாம் தந்த மகனை விழித்தார்கள், யாபு நெய்யருக்க அன்பு மகனே கப்பல்ல ஏறிக்கோவாப்பா. செய்யலாமா, செய்யலுமா? ஒரு புள்ள வந்து சொல்றாரு வாப்பாட்ட, ஒரு வாப்பாட்ட வந்து புள்ள சொல்றாரு, பாப்பா இப்படித்தான் நான் ஒரு இடத்துல கல்யாணம் உண்டு முடிக்க நீயத்து வைத்திருக்கிறேன், என்ன முடிக்க இல்ல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, என்ன சொல்றாரு, கொஞ்சம் நல்லா கவனமாக இருக்கும். மகன் வந்து சொல்றாரு 25 வயது யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு, நல்ல புத்தி படைத்தவர், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சுயமான அறிவை கொடுத்திருக்கிறான், அவருக்கு இஸ்லாம் சரியான டிசிஷன் மேக்கிங் பவரை கொடுத்திருக்கிறான். அவர் வந்து சொல்றாரு வாப்பாட்ட, வாப்பா நான் ஒரு குழந்தைய ஒரு பெண்ண முடிப்பதற்கு நான் உத்தேசம் வைத்திருக்கிறேன், உங்களுடைய அனுமதியுடன் உங்களோட விருப்பத்துடன், நீங்க அனுமதித்தாத்தான் நடக்கும். என்னங்க சொல்லுவார் வாப்பா, என்ன சொல்லுவார் வாப்பா, பாப்போம் மகனே, அதை பத்தி பேசுவோமே, வாங்கலேன் பேசுவோம். எந்த வாப்பாவது இப்படி பேசுவாரா, என்ன சொல்லுவாரு, உனக்கு சொத்துல எந்த பங்கும் இல்லை, நீ நினைச்சுக்கோ நாங்க மவுத்து சொல்லி எங்கட வீட்டில் நடக்கிற எந்த பங்கனுக்கு நீ வந்துடக்கூடாது, உங்களூர் எப்படியோ தெரியா, கண்டி பக்கத்தில் 40 கத்தத்தை கொடுத்துடுவாங்க, என்ன கத்தம், 40 கத்தம் கொடுத்துட்டு சொல்லுவான், அப்படி ஒரு மகன் எனக்கு இல்லைன்னு சொல்லி. இதுதான் எங்க வாப்பா பேசுற லாங்குவேஜ், இதுதான் எங்க வாப்பட பாச, இல்ல. இந்த பாசை யாருடைய பாசை தெரியுமா? இது இஸ்லாத்துக்கு வெளியுள்ள மக்களுடைய பாசை. நான் குர்ஆன் வச்சு பேசுகிறேன், குர்ஆன் வச்சு கதைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் வாப்பாவுக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க, வாப்பாவோட பேசுறாங்க. யா அபதி, அன்பாக சொல்றேன், ஜமாத்துகள் வந்தாலும் கூட உங்களோட வாப்பாவை சந்திக்க ஒரு ஜமாத்தை கூட்டிக் கொண்டு போறீங்க, ஒரு நாளும் வாப்ப தொழாதவர், வாப்ப இந்த பாவத்தை செய்யறாரு, வாப்ப ட்ரிங்க் பண்றாரு, வாப்ப வட்டியோட இருக்கிறாரு, வாப்ப இப்படிப்பட்டவர் என்று சொல்லி வாப்பட குறைய உங்களுக்கு பேச அனுமதி இல்ல. வாப்பட குறைய பேச உங்களுக்கு அனுமதி இல்ல. உங்களோட வாப்பவை சந்திக்க வைக்க ஒருவரை கூட்டிக் கொண்டு போங்க, பிரச்சனை இல்ல. இந்த வாப்பவை சந்திக்க போறீங்க, இந்த வாப்பவை சந்திக்கணும், வாங்க போவோம் என்று கூட்டிக் கொண்டு போங்கோ. கூட்டிக் கொண்டு போற இடத்துல வாப்பவை பத்தி குறை சொல்ல உங்களுக்கு அனுமதி இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, 16 வயது நிரம்பிய வாலிபர், தன் வாப்பாவோட கம்யூனிகேட் பண்றாரு, வாப்பாவோட பேசுறாரு, மாற்று மதத்தை சார்ந்தவர்களோட கரைக்கிறாரு. யா அபதி லிமத அபுது ஷைத்தான், யா அபதி லிமத அபுது மாலா தஸ்மா, யா அபதி லிமத அபுது மாலா தன்ஃபா வலா தலூர். குர்ஆனை கொஞ்சம் பரத்தி பாருங்களேன், என்ன பாசை, என்ன லாங்குவேஜ். ஹலரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன் வாப்பாவோட பேசின அதே பாசையைத்தான் ஹலரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் காஃபிரான தன் வாப்பாவோட பேசினார். என்ன சொன்னாரு? யா அபதி, இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் நிறைந்த வாப்பாவே, ஏன் இதை வணங்குறீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் இதை வணங்குறீங்க? சுபஹானல்லாஹ் பேசினாரு. வாப்பா அவருக்கு மார்க்கம் இல்ல, அவருக்கு இஸ்லாம் இல்ல, அவருக்கு தீன் இல்ல, அவருக்கு அஹ்லாக் இல்ல, அவர் எப்படி பேசினாரு பாப்போம். அவர் எப்படி பேசினாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்ற காபிரான மகனோடு எப்படி பேசினாரு, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாப்பாவோடு எப்படி பேசினாங்க, அதையும் குர்ஆன்ல சொல்றார். காபிரான, பண்படாத, பண்பாடுகள் இல்லாத, மார்க்கம் தெரியாத, அஹ்லாக்கு தெரியாத ஒரு வாப்பா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா. அவர் எப்படி பேசினாரு? அவர் பேசினார் என்ன மன்னிச்சுக்கோங்கோ, நாங்க பேசுற பாசையில அவரும் பேசினார். அவர் என்ன சொன்னாரு? லா அர்ஜு மன்னக், கல்லடிச்சு கொள்ளுவோம் பார்த்து கொடுக்க. என்ன சொன்னாரு? லா அர்ஜு மன்னக் வஹ்ஜுர்னி மலியா, என்ற முகத்தில முடிக்காம போவாப்போம், என்ற முகத்தில முடிக்காம போ. படித்த யாரிடத்தில் காலம் படித்து கால் மடிக்கின்ற பாடங்களை படித்தேனோ அவர்களை முன்வைத்து சொல்லுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசின லாங்குவேஜ், கம்யூனிகேட் பண்ற முறை, புள்ளையோட பேசுற முறை என்ன சொன்னாரு? லஅர்ஜுமன்னக், திடனாக திடகாத்திரமாக இதுக்கு பிறகு பேசினா கல்லடிச்சு கொள்ளுவேன். முடிச்சாம போ பாப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இதுக்கு பிறகு மிச்சம் ஆகியோ பண்ணி வேலல்ல, இதுக்கு பிறகு மிச்சம் ஆகியோ பண்ணி வேலல்ல, என் வாப்பாவோட இதுக்கு பிறகு பேசி வேலை இல்ல, கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருப்போம், கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கிருப்போம். இப்பத்தான் சொன்னாங்க சலாமுன் அலைக், சலாமுன் அலைக். சில கட்டங்கள்ல சலாம் சொல்லத்தான் வேண்டும், உங்களோட நான் பேச விரும்பல, சலாத்தோட நிறுத்திக் கொள்வோம். وَإِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. எல்லத்துக்கும் பதில் சொல்ல போக வேணும். முனாவரா பத்தி சொன்னாங்க, முனாவராவுக்கு அழைப்பாங்க, பலியில் கொண்டு வாங்க ஒன்று சொல்லுவாங்க. அன்புக்குரிய அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒன்று சொல்றேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஒருத்தர் கேட்கிறாரு, பால் ஏன் வெள்ளையாக இருக்கு, இதுக்கு என்னமா பதில்? ஒருத்தர் கேட்கிறாரு, எரும மாடு ஏன் கருப்பு, இதுக்கு என்ன தலில்? இதுக்கு புகாரில் அதிசிக்கிற உங்களுக்கு, பால் ஏன் வெல்ல, இதுக்கு எங்க முஸ்லிம் ரிவாயத் இருக்குதா? ஒருத்தர் கேட்டார், ஏன் எருமமாடு கருப்பு என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போனா அவர் ஜாஹில், பதில் சொல்றவர் ஜஹில் முரக்கம். அவர் ஜாஹில், இவர்கிட்ட ஜஹில் முரக்கம். இவருக்கு ரெண்டு தெரியும், அவனுக்கு ஒன்று தெரியாது. வாழ்க்கையில சொல்றேன், இப்ராஹிம் கொஞ்சம் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், வாப்ப சொன்னாரு முகத்துல முடிச்சாம போன்னு சொல்லி. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அதுதான் நடக்காது, ஏண்ட வாப்பட முகத்துல முழிச்சாம நான் எப்படி இருப்பேன். அவங்க சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு உங்களை விட்டு ஓரமா நிக்கிறேன், உங்களோட ஹஜர் இல்ல, வாப்பவோட கோயிச்சு கொள்றோம் சொல்லி ஒன்று இல்ல. வாப்ப சொத்து தந்தாலும் சரி, சொத்து தராவிட்டாலும் சரி, வாப்ப உமா ஒதுக்கி வச்சாலும் சரி, நான் வாப்பவோட கோபம் இல்ல. குரானுடைய வார்த்தைகளை படியுங்கோ, குரானுடைய லஹ்ஜாவை படியுங்கோ, குரானுடைய உஸ்லூப படியுங்கோ, பிள்ளையோட எப்படி கரைக்கணும். அப்ப அவர் சொன்னாரு 50 to 60 வரைக்கும் என்ன வயசு தெரியுமா, நாய் வயசு. எங்கேயாவது மூடையில குந்தி கொண்டு வீட்டுல கணக்கெடுக்க மாட்டாங்க, வீட்டுல யாரும் பார்க்க மாட்டாங்க. மனிதனாக வாழணும், பிள்ளைகளுக்கு வாப்பவாக இருக்கணும், குழந்தைகளுக்கு தாயாக இருக்கணும். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பே ஞாபகம் வைங்கோ, நான் ஒரு வாப்பா, நான் ஒரு உம்மா, நான் ஒரு வாப்பா என்ற மனைவி, ஒரு மனைவி ஒரு தாய். இத போல பாக்கியம் வேறொன்றும் இல்லை. உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிமாகத்தான் பிறக்கிறான், சித்தராவான இயற்கையான யதார்த்தமான தீன்ல தான் பிறக்கிறான். என்ன செய்ய, அந்த புள்ளையோட வாப்ப உம்மத்தான் அந்த புள்ளைகளை யகூதிகளாக நசரானிகளாக மாற்றிக்கொண்டு போறாங்க, மாற்றிக்கொண்டு போறாங்க. வாப்ப சொல்றாரு பைத்து பேங்க்ல அக்கவுண்ட் திறந்து சேவிங் பண்ணு, வட்டிக்கு பணத்தை போட்டுட்டு வா. வாப்பத்தான் மகனுக்கு வட்டியினுடைய பாதையை காட்டி கொடுக்கிறாரு. நான் நெருக்கமாக சொல்றேன், அன்பாக சொல்றேன், அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட வாப்பமாரும் பலகோணம், எங்கட பிள்ளைகளோடு எப்படி கரைக்கோணம், எப்படி பேசணும், எப்படி அரவணைக்கோணம். அவர்கள் இவர்கள் மிச்சம் நல்லவர்கள், ஆனால் வழிநடாத்தப்படாதவர்கள், வழிநடாத்தப்படாதவர்கள். நான் கூச்சப்படாம சொல்றேன், கூச்சப்படாம சொல்றேன். மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வகையான திறமைகளை கொடுத்திருக்கிறான், திறமைகள், அபிலிட்டிஸ், டேலண்ட். இந்த மனிதன் இருக்கிற டேலண்ட் இருக்குதே, இது ஆச்சரியமானது. ஹிம்மத்து ரிஜால் தஹ்திமுல் ஜிபால், மனிதன் இருக்கக்கூடிய உணர்வுகள் மலைகளை அப்படி இல்லாமாக்கும். இன்றைக்கு சவுதியில வைத்து பார்த்தா கண்ண மக்காவுல கண்ணால பாக்குறோம், பெரும்பெரும் மலைகள் எல்லாம் அப்படியே அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹிம்மத்து ரிஜால், ஜப்பான்ல போனோம், ஒரு மலையை குடைந்திருக்கிறாங்க, அடுத்த ஊருக்கு போறதுக்காக வேண்டி. அந்த மலையை கொடைய இல்லைன்னா மலைக்கு மேல ஏறி கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். மலையை உள்ளுக்கால குடைந்திருக்கிறாங்க, எத்தனை மைல் இருந்தா, எத்தனை கிலோமீட்டர் இருந்தா, 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டருக்கு மலைய குடைந்திருக்கிறாங்க. அந்த வாகனம் போகுது மலைக்கு உள்ள. ஹிம்மத்து ரிஜால் தஹ்திமுல் ஜிபால், மனிதனுடைய ஹிம்மத்து மலைகளை எல்லாம் உடைக்கலாம். மனிதனுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறான், ஆச்சரியமான சக்தி. மனிதனை பாருங்க, யானைய வசப்படுத்துறான், எதை வசப்படுத்துற, யானை வளர்க்க தெரியும், சுபஹானல்லாஹ், பெரிய யானை. மனிதனை விட எத்தனையோ மடங்கு பெருசி. மனிதன் போறாரு பேசுறாரு, அது கேக்குது, காது கொடுத்து கேக்குது, இத்தாகத்து செய்து. இவரை கண்டோடனே காலை வச்சுது, இதுல ஏறி மேலே இருந்து கொட்டைய தூக்க சொன்னா என்ன செய்து, அப்படியே தூக்குது, வெயிண்டா வைக்குது, உட்காருண்டா உட்காருது. யானுடைய பைசன்னா மனிதன் தான், மஷா அல்லாஹ், மனிதனுக்கு யானை வளர்க்க தெரியும். சும்மா கேட்கிறேன், உங்களோட ஊர்ல இறைச்சி கிடைக்குது இன்னைக்குதானே, ஆட்டிறைச்சி கடை, கோழி இறைச்சி கடை, மாட்டிறைச்சி கடை எல்லாம் இருக்குது. இந்த இறைச்சி கடைக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் என்றா பெரும்பாலும் நாய்கள் இருக்கும். என்ன இருக்குது, ஒருவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இறைச்சி கடையில போய் இறைச்சி வாங்கிட்டு வர வழியில கை தவறி பார்சல் கீழே விழுந்துட்டது. எது விழுந்துட்டது, இறைச்சி கீழே விழுந்துட்டது. இப்ப பக்கத்தில் நாய் என்ன செய்யும், எடுத்துக்கொண்டு நோய் தருமா, எனக்கு வானத்தால விழுந்த சாப்பாடு சொல்லி அதை எடுத்துக்கொண்டு ஒத்தரோட அங்குள்ள மற்றவங்க எல்லாம் விரட்டி அதை ஓடிக்கொண்டு போகும். அப்ப உங்களுக்கு அந்த இறைச்சி கிடைக்க மாட்டாது. ஆனா இதே நாய நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணி பண்படுத்தி வேட்டைக்கு அனுப்புறீங்க, ஒரு வலைய விரிச்சிட்டு அந்த நாய்க்கு சொல்றீங்க, வலைய விரிச்சு இருக்கிறேன், பேத்த ஒரு முயல் எடுத்துக்கொண்டு வான்னு சொல்றீங்க. யாருக்கு சொல்றீங்க, நாய்க்கு. அதே நாய் இங்க ஓடுது, இப்ப முயலை துரத்தி ஓடுது. எது வரைக்கும் ஓடும் தெரியுமா, ஒரு முயல் அகப்படும் வரைக்கும் ஓடும். ஓடி கிடைச்சதுமே காதுக்கு தாழ பிடிச்சு கொண்டு வந்து எஜமான்கிட்ட கொடுக்கும், எஜமானே நீங்க சொன்னதை செஞ்சிட்டேன், நீங்க திரும்பி தந்தா எனக்கும் ஒரு பகுதி அல்ஹம்துலில்லா, தரையில் நட்டி அல்ஹம்துலில்லா, இது உங்களோட பகுதி, நீங்க சொன்னதை நான் செஞ்சிட்டேன். இது குர்ஆன்ல அல்லாஹ் இப்படிப்பட்ட நாயை பத்தியும் சொல்லி இருக்கிறான். மனிதனுக்கு நாய் வளர்க்க தெரியும், மனிதனுக்கு யானை வளர்க்க தெரியும், பூனை வளர்க்க தெரியும், மீன் வளர்க்க தெரியும். எத்தனையோ பேருடைய வீட்டில் மீன் இருக்குது. அரபிகளுக்கு அந்த கழுகு வளர்க்க தெரியும், கழுகு. நான் கேட்கிறேன், பூனை வளர்க்க தெரிஞ்ச சமூகம், நாய் வளர்க்க தெரிஞ்ச சமூகம், யானை வளர்க்க தெரிஞ்ச சமூகத்துக்கு புள்ள வளர்க்க தெரியாது, புள்ள வளர்க்க தெரியாது. இன்ன மன்னிச்சுக்கோங்க, பட்டர் பூசின காலம் போதும், ஹிக்மத்து பாவிச்ச காலம் போதும். நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு வாப்பா பொறிந்து இருக்கிறாரு, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உழைப்பு செய்யறாரு, இந்த புள்ள உம்மாட்ட இருக்குது. நான் கேட்கிறேன், இந்த வாப்பக்கும் இந்த புள்ளக்கும் என்ன உறவு, என்ன உறவு? சல்லிட உறவு தானே, பணத்துடைய உறவு தானே. இந்த வாப்பட பாசத்தை புள்ள கண்டிச்சுதா, புள்ளேட இமானத்தை வாப்ப பாத்துச்சுதா? அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், வாலிப சமூகம் வழிநாட்டப்பட வேண்டும். வாலிப சமூகம் கண்ணியமானவர்கள். எந்த அளவுக்கு கண்ணியம் என்றா, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடத்துல சொல்றாங்க, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய, அவர்களோட பைஅத் செய்த, அவர்களுக்கு இதாஅத் செய்த முஸ்லிமான சஹாபாக்களை பார்த்தா அநேகமானவர்கள், 95 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். 40 வயதுக்கெல்லாம் அது போன பஸ், அது முடிஞ்சு. இமாம் சுயூத்தியுடைய கருத்து பிரகாரம் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்குள்ளே அவருக்கு வயது 27 வயது தான் மிச்சம் இல்ல, 27 வயது. அவருக்கு வயது 37 தான். உஸ்மான் சுப்ஹானல்லாஹ், அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு வயது 10, அப்துல் ரஹ்மான் 34. மிக தெளிவாக இருக்கிறாங்க, வாலிபர்களை கொண்டுதான் உலகத்தில் புரட்சி உருவாக்க முடியும், வாலிபர்களை கொண்டுதான் உலகத்தில் புரட்சியை உருவாக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வழிபட்ட, அவர்களுக்கு இத்தாஅத் செய்த சஹாபாக்களை பார்க்கும் பொழுது அனைவருமே வாலிபர்கள் தான். எந்த அளவுக்கு வாலிபர் என்று சொன்னா, முதலாவது எம்பசிடர் இஸ்லாமிய ஆட்சியில, இஸ்லாமிய வரலாறுல எம்பசிடர் ஒரு பிற நாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர், அவர் யாரு தெரியுமா, இஸ்லாமிய உலகத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா மக்காவில இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரதிநிதியாக ஒருவரை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். முதலாவது மதீனாவில் வைத்து கால் வச்ச சஹாபி அவர் யாருண்டா, முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா மதீனாவுக்குள் எடுத்து கால் எடுத்து வைக்கும் பொழுது, நான் தப்பில்லை என்றிருந்தால் ஒன்றோ எனக்கு ஞாபகத்தில் இல்லை, 21, அப்படி இல்லை என்றிருந்தால் 17. பதினேழு அல்லது 21 வச்சுக் கொள்வோமே. 21 வயது நிரம்பிய ஒரு வாலிபரை தான் அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு, நீங்க மதீனா முனவ்வராவில் மாகோலை உருவாக்கி வையுங்கள், நான் வரப்போகிறேன். மக்காவுடைய வெற்றி, யாரும் பழிக்க வேண்டாம், யாரும் கோரிக்க வேண்டாம், உண்மையை சொல்லுகிறேன். மக்காவுடைய வெற்றி, சுப்ஹானல்லாஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. இந்த நாட்டினுடைய மக்களுக்கு சொல்லுகிறோம், அரசாங்கத்துக்கும் சொல்லுகிறோம், வெற்றி எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை மக்காவுடைய வெற்றியை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். மக்காவுடைய வெற்றியை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் மல்ஹமாவை யௌமுல் மர்ஹமாவாக மாற்றினாங்க, பழிவாங்கிற நாளை மன்னிப்புக்குரிய நாளாக மாற்றினாங்க. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யஃபுருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் உடைய நாளாக மாற்றினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹுடைய சாவியை கையெடுக்கிறாங்க. காபத்துல்லாஹ் தந்த ஆட்சியில வருகிறது. அன்றைக்கு நாளைக்கு முன்னால 8 வருஷத்துக்கு முன்னால அதே காபாவுல 2 ரக்காத்து தொழ இயலாது. தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி சுஜூதுக்கு போனா அழுகி போன ஒத்தகத்துடைய குரலை தொடர்ந்து போட்டாங்க. அதே காபா கையில வருகிறது. என்ன தெரியுமா சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், உங்க யாருக்கும் படிப்பில்லை, உங்களை மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன். மக்காவுடைய வெற்றி, காபத்துல்லாவுடைய சாமி கையில. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி பாங்கு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். பிலாலுடைய பாங்கு காபத்துல்லாவுக்கு மேல பரியுது, காபத்துல்லாவுக்கு மேல சொல்லப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். சில உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, புகாரில ரிவாயத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரையும் வீணாக பார்க்க வேண்டாம், யாரையும் தவறாக பார்க்க வேண்டாம். தவறு செய்தவனையும் எப்படி நல்லவனாக ஆக்கலும் என்று பாருங்கோ. இந்த பிலாலுடைய மாங்க மக்காவில் இருக்கக்கூடிய 10 வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து பழிச்சாங்க, பழிச்சாங்க. உங்களோட ஊர்ல சம்மாந்துறையில பள்ளியில பாங்கு சொல்றாங்க, வெளியில வந்த வியாபாரிகள், சிங்கள சகோதரர்கள், ஹிந்து சகோதரர்கள் ஒன்றும் தெரியாம அவங்கள சின்ன பிள்ளையொண்டு பாங்கு சொல்றத பழிச்சா எங்களுக்கு எப்படி இருக்கும், பாங்கு சொல்றத பழிச்சா எப்படி இருக்கும், பள்ளியில கத்துறாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், பள்ளியில கத்துறாங்கன்னா எப்படி இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, சென்ற வருடம் ரமலானுடைய நாள் ஒரு இஸ்தாருடைய நிகழ்ச்சி நடக்குது, பள்ளியில பாங்கு சொல்றாங்க. அந்த இஸ்தாருக்கு வந்திருந்த ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு தலைவர், ஒரு மதகுரு கேட்கிறாரு, இந்த பள்ளியில நீங்க சொல்றீங்க தானே, அவர் பாங்குன்னு சொல்ல இல்ல, என்னமோ சொல்றீங்க தானே, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டாரு. அர்த்தத்தை அங்கிருந்த மாலின் மிக தெளிவான முறையில சிங்களத்தில சொன்னதுமே, அல்லாஹும் மீது ஆணையாக சொல்றேன், கண் கலங்கி அவருடைய கண்ணால கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. அவர் சொன்னாரே, இவ்வளவு நாளும் இது எங்களுக்கு யாரும் சொல்லித்தர இல்லையே, நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கே தெரியாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு தெரியாது. அவர் கவலைப்பட்டாரு, அவர் சஞ்சலப்படுறாரு, இது எங்களுக்கு முன்னால சொல்லி இருக்க கூடாதா. அன்புக்குரியவர்களே, பிரச்சனையை அணுகிற முறையில பிரச்சனையை அணுகுவோம். பிரச்சனையை வச்சு பிரச்சனை படக்கூடாது, பிரச்சனையை வச்சு சண்டை செய்யக்கூடாது. அந்த 10 பேர் பிலாலுடைய பாங்க பழிச்சாங்க, பிலாலுடைய பாங்க கிரிட்டிசைஸ் பண்ணினாங்க, பிலாலுடைய பாங்க பகடியா எடுத்தாங்க. ஆனா அந்த 10 பேர்ல ஒருத்தருடைய பாங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பகடி செய்யறாரு, அவர் பழிக்கிறாரு, அவர் இஸ்திஹ்ஸா செய்யறாரு, ஆனாலும் பாங்கு சத்தம் இருக்கிறத குரல் வளம் மிச்சம் நல்லா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த 10 பேரே பேசி கூட்டிக்கிடுவாங்க. போனா இந்த 10 பேரும் வாலிபர்கள், சின்ன சிறார்கள், சின்ன பிள்ளைகள், வாலிப பருவத்தில் வாழக்கூடியவங்க. 10 பேரை உட்கார வச்சாங்க, சொன்னாங்க கூப்பிட்டு, உங்களோட பாங்க நான் இப்ப கேட்டேன், எல்லாருடைய பாங்க விடவும் ஒரு ஆழ்ந்த பாங்கு வித்தியாசமாக இருந்துச்சு. சொல்லுங்க பாப்போம், ஒவ்வொருத்தரா பாங்கு, எல்லாருக்கும் பயம், என்ன செய்ய போறாரு? நாங்க பாங்க பழிச்சிட்டோமே, பாங்க இஷ்டஹா செஞ்சிட்டோமே, பாங்க கேவலப்படுத்திட்டோமே. இப்ப ஒவ்வொருத்தரா திருப்புறாங்க, சொல்றாங்க, ஒத்தர் ஓரம், ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர். இந்த சஹாபி அபி மஹ்ஸூரா ரழியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, நான் பத்தாவது ஆள், நான் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சோன்னே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாங்கத்தான் நான் விரும்பினேன், இந்த சத்தம் தான் என் காதுக்கு கேட்டுச்சு, இந்த சத்தம் தான் எனக்கு இனிமையாக இருந்துச்சு. பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, அந்த வாலிபருடைய தலையை தடாவினாங்க, இவர் முஸ்லிம் இல்ல, இவர் மாற்று மதத்தை சார்ந்தவர், இவர் கலிமா சொல்லி இல்ல, இவர் வேற மதத்தில் உள்ளவர், இவருடைய பேத் இஸ்லாமிய பேத் இல்ல, இவருடைய பேத் வேற பேத். பக்கத்தில் உட்கார வச்சு தலையை தடாவி விட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலிமா சொல்லுவாப்பா, நான் உன்ன மஸ்ஜிதுல் ஹராமுடைய முஅஸ்ஸினாக மாத்த போறேன். இந்த அஹ்லாக் எப்ப எங்கள்கிட்ட வரப்போகுது? வாங்க பழிச்சாரு, கிட்ட கூப்பிட்டாங்க, உன் சத்தம் நல்லா இருக்குது, வாங்க சொல்லுவாப்பா, உன்ன மஸ்ஜிதுல் ஹராமுடைய காபத்துல்லாவுடைய இந்த பள்ளியினுடைய முஅஸ்ஸினாக நான் உன்ன ஆக்க போறேன். அவர் கலிமா சொன்னாரு, அபி மஹ்ஸூராவுடைய மௌத்து வரைக்கும் அவர் மஸ்ஜிதுல் ஹராமுடைய முஅஸ்ஸினாக தந்திருந்தாரு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்பாக சொல்றேன், ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரனுடைய திறமையை கூட ஸல்லல்லாஹு இஸ்லாத்துக்கு பயன்படுத்தினார்கள், வீணுக்கு எடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரே, மக்காவுடைய வெற்றி அபி மஹ்ஸூரா தான் அந்த பள்ளிக்கு முஅத்தின். மக்காவுடைய கவர்னர் யாரு? மக்காவுடைய கவர்னர் யாரு? நான் சொல்றேன், நினைக்கிறேன் சம்மாந்துரையினுடைய ஒரு அரசியல் பொற்காலமாக இருந்திருக்கலாம். அன்பர் இஸ்மாயிலுடைய காலம், ஒரு துருதிருப்பான வாலிபர், ஒரு துருதிருப்பான மனிதர். அவரை நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய துருதிருப்பை நான் பார்த்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அபி மஹ்ஸூரா ரழியல்லாஹு தன்ஹு பள்ளியினுடைய முஅஸ்ஸின். மக்காவுக்கு கவர்னர் யாரு? சம்மாந்துரையினுடைய கவர்னர் அல்ல, கிழக்கு மாகாணத்துடைய கவர்னர் அல்ல, மக்கா முக்கர்ரமாவுடைய கவர்னராக யாரை நியமித்தாங்க தெரியுமா? அவருக்கு எத்தனை வயசு? 21 வயது. 21 வயது நிரம்பிய வாலிபரைத்தான் மக்காவுடைய கவர்னராக நியமித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனுக்கு போனாங்க. ஹுனைனுக்கு போனாங்க. சரி, கடைசி படுக்கை, மரணப்படுக்கை, மௌத்து வந்து விட்டது, மௌத்து நெருங்கி விட்டது. இஸ்லாத்தினுடைய கொடியை பாரம் கொடுக்க வேண்டும். ஜிஹாத், அதாவது இஸ்லாமிய தூய்மையான ஜிஹாத் என்று சொன்னா வாழெடுப்பது மாத்திரமல்ல, இஸ்லாத்தை பரத்துவதற்காக வேண்டி, தீனை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி எடுத்த முயற்சிக்கு தலைவராக எடுத்ததற்கு தலைவராக ஆக்கியது யார தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா, உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு தஆலா, உஸ்மானே கலி ரழியல்லாஹு தஆலா, அலியே முர்த்தலா ரழியல்லாஹு தஆலா போன்ற பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுவதற்கு, மரணிப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஜமாத் ஆயத்தமாக்கினாங்க. அந்த யுத்தத்துக்கு போன ஜமாஅத்தே, அது அரபு நாட்டுக்கு போற ஜமாஅத் அல்ல, அது ரோமுக்கு போற ஜமாஅத்தே. அல் இஸ்லாம் மீன் உலிபத்தி ரோம் ஃபீ அதனல் அரம், ரோமுக்கு போற ஜமாஅத்தே. அதாவது அந்த ஜமாஅத்துக்கு ஒரு அமீரை நியமிச்சாங்க. அந்த அமீர் தான் உஸாமத் பின் ஸைத் ரழியல்லாஹு தஆலா. அவருக்கு வயது வெறுமனை 18 வயசு தான். எனக்கு சொல்லிக்கொண்டே போகலாம், வேகமாக கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குர்ஆன் நான் கொண்டு சேர்க்கப்பட்ட குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது, புகாரி ரிவாயத்திலே குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. நான் ஓதுல குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆன் நபியினுடைய காலத்தில் இருக்கல்ல, இந்த குர்ஆன் உஸ்மானே ரனியினுடைய காலத்தில் இருக்கல்ல, இந்த குர்ஆன் ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்தில் தான் கொண்டு சேர்க்கப்பட்ட. விரிவாக்கப்பட்டது. இந்த குர்ஆன் உமருடைய காலத்தில் தான் உலகத்துக்கு விரிவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு உஸ்மான் கனியினுடைய காலத்தில் உலகத்துடைய குர்ஆன் எல்லாம் ஒரே குர்ஆனாக எழுதப்பட்டு அது மர்வா இந்த ஒரு முறை உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரனே, எப்படி தராவீஹுடைய தொழுகையில உமர் ரலியல்லாஹு தஆலாஹு ஜமாஅத்துக்கு ஒன்று சேர்த்தார்களோ, இதே போல அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலாஹு குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள். குர்ஆன் ஒன்றுக்கு இருக்கல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் பிரட்டுங்க புகாரி ஷரீஃபில கிதாபு ஜம்இல் குர்ஆன், குர்ஆன் ஒன்று சேர்க்கிற பாடம். இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கிறதுக்கு அல்லாஹ் யாரை பயன்படுத்தினான்? வாலிப சமூகமே, நீங்கள் லேசானவர்கள் அல்ல, நீங்கள் லேசானவர்கள் அல்ல. உங்களைத்தான் அபூபக்கர் சித்தீக்கும் உமரே ஃபாரூக்கும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் பயன்படுத்தினாங்க. ஸைத் இப்னு ஸாபித்தை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னக ஷாப்புன் லா நத்தஹிமுக், இன்னக ஷாப்புன், நீ ஒரு வாலிபர், நாங்க ஒன்ன சந்தேகப்பட மாட்டோம். இந்த பணியை நீங்க தான் பாரமெடுக்க வேண்டும். இந்த பணி உங்களுக்குரிய பணி. குர்ஆன ஒன்று சேர்க்கிற பணிய அல்லாஹ்வுடைய ஹலீபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹலீபா உமரே அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஏக மனதாக பாரம் கொடுத்தாங்க. அந்த ஸைத் இப்னு ஸாபித்துக்கு அவருக்கு வயது அவர் வாலிபர். புகாரி ஷரீப் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகமே, அன்பான வாலிபர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க பெரிய பொறுப்புகளை சாதிக்க வேண்டியவர்கள், பெரிய இடத்தில் இருக்க வேண்டியவர்கள். நீங்க சும்மா சாதாரணமாக சாதாரணவர்கள் அல்ல. உங்களை கொண்டுதான் இஸ்லாமிய புரட்சிகள் செய்ய முடியும். உங்களை கொண்டுதான் இஸ்லாத்தை வாழ வைக்கலாம். உங்களை கொண்டுதான் சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு அப்படிப்பட்ட புரட்சிகளுக்கு வாலிப சமூகம் ஆயத்தமாகிவிட்டது. இந்த சம்மாந்துறை மண்ணுக்கு சொந்தமான வாலிபர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய படிப்பில் அவர்களுக்கு வெற்றியை நசீபாக்குவதாக என்னுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எப்பொழுது சந்தித்தாலும் ரெண்டு கேள்வியை கேட்காம போக மாட்டாங்க. ஒன்று கேட்பாங்க, உஸ்தாத் எப்ப சம்மாந்துறைக்கு போவோம்? அவர்களுக்கு தெரியாமலே அல்லாஹ் அனுப்பி வைத்து விட்டான். இரண்டாவது கேட்பாங்க, எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சீதன கொடுமை அழிந்து போக வேண்டும், நாங்கள் சீதனம் எடுக்காம நிக்காக செய்ய வேண்டும், அதுக்கு நீங்க எங்களுக்கு பிரார்த்தனை புரியுங்கள் என்று சொல்லி என்னை வேண்டிக் கொள்வார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமை நாட்களிலும் அவர்களை நான் சந்திப்பது வழக்கம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய வாலிபர்களே, இஸ்லாமிய பெரியார்களே, வாலிப சமூகமே, உங்களுடைய கையில இஸ்லாம் அமானிதமாக ஒப்படைக்கப்படுகிறது. உலகத்தில் ரெண்டு வார்த்தைகள் தான் கூட பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் ரெண்டு வார்த்தைகள் மிக அதிகமாக பேசப்படுகிறது. ஒன்று என்ன தெரியுமா? குளோபலைசேஷன், உலகமயப்படுத்தல். அவுளமா எதை எடுத்தாலும் சொல்லுவாங்க குளோபலைசேஷன், உலகமயப்படுத்தல், உலகமயப்படுத்தல் என்று பேசப்படுற அளவுக்கு இன்றைய உலகத்தில் பேசப்படக்கூடிய இரண்டாவது வார்த்தை இஸ்லாமயப்படுத்தல், இஸ்லாமைசேஷன். இது எப்படி இஸ்லாம் ஆக்கேலும், கல்வி இஸ்லாமாக வேண்டும், பாடசாலைகள் இஸ்லாமாக வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னா, நார்த் அமெரிக்காவில் கனடாவில், அமெரிக்காவில், சிகாகோ அதாவது மெக்சிகோல எப்படிப்பட்ட சட்டம் இருக்கு தெரியுமா? அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உருவாக்கி கொண்டாங்க சட்டம், எங்கட குழந்தைகளை நாங்க பாடசாலைகளுக்கு அனுப்ப மாட்டோம். ஹோம் ஸ்கூலிங் வீட்டில் வச்சுத்தான் புள்ளைக்கு படிச்சு கொடுப்போம், நாங்க அனுப்ப மாட்டோம். ட்ரக்ஸும் மதுவும் ஆபாச காட்சிகளும் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு இன்டர்நெட், இன்றைக்கு ஐடி பாடசாலைகளில் ஒரு பாடமாக மாறிவிட்டது. எனக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. இந்த ஐடியை நாங்கள் எப்படி பாவிக்க வேண்டும்? இந்த ஐடியின் மூலமாக எது சாதிக்கப்பட வேண்டும்? சுபஹானல்லாஹ், என்னிடத்துல ரெக்கார்டு இருக்கிறது. ஒரு செகண்ட் உலகத்தில் 32 லட்சம் பேர் ஆபாச காட்சிகளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இணையதளங்களின் ஊடாக டவுன்லோட் செய்யப்படுகிறது. அப்லோட் செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 22,000 சச்சம் இணைய தளங்கள் உருவாக்கப்படுகிறது. எதுக்காக வேண்டி என்று சொன்னால், போனோகிராபி ஆபாச காட்சிகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி. பெண்களை நிர்வாணமாக வைத்து எந்த காரியத்தை திரைகளை போட்டுக்கொண்டு, எந்த காரியத்தை கதவுகளை மூடிக்கொண்டு, எந்த காரியத்தை யாருக்கும் தெரியாமல் நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்ததோ அந்த அவைகள் அனைத்தும் இணையதளத்தின் ஊடாக உலகத்துக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்னன்னு சொன்னா, கையில உள்ள மொபைல் போன்லயும் GPS இருக்கிறது, வைஃபையும் இருக்கிறது, இன்டர்நெட்டும் இருக்கிறது, யூடியூபும் இருக்கிறது, பேஸ்புக்கும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, உங்களோடு பேசுறேன், தயவு செய்து ஐடிய படிங்கோ. ஐடி தேவை வானம் என்று சொல்ல இல்லை, ஆனால் இஸ்லாத்தை பலிகொடுத்து விட வேண்டாம், ஈமானை பலிகொடுத்து விட வேண்டாம். நான் பேசிக் கொண்டு போறேன், நேரம் இடம் கொடுக்கவில்லை. அன்புக்குரிய மாணவர்களே, அன்பான வாலிபர்களே, அன்பான பெற்றோர்களே, அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், எங்களுக்கு தேவை ஐடி, எங்களுக்கு தேவை இன்டர்நெட், எங்களுக்கு தேவை டெக்னாலஜி, எங்களுக்கு தேவை வெப்சைட், எங்களுக்கு தேவை அல்ல எல்லாம் தேவை. ஆனாலும் கத்தியால மாட்டையும் அறுக்க ஏலும், மனிதனையும் கொலை செய்ய ஏலும். யார் இன்னைக்கு வழிநடத்த பண்றாங்க? பாடசாலைகள்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் லேப் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான வாலிபர்களே, அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், பணிவாக சொல்றேன், இந்த விடயங்களில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம், உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம். சம்மாந்துறைக்கென்று சொல்லிய ஒரு இணையதளம், சம்மாந்துறைக்கென்று சொல்லிய ஒரு வெப்சைட். இன்னைக்கு பார்த்தா பள்ளி வாயில்களுக்கு இணையதளங்கள் இல்லை, மதரசாக்களுக்கும் இணையதளம் இல்லை, ஸ்கூல்களுக்கு இருக்கிறோ இல்லையோ அல்லாஹ்வாலன் இருந்தாலும் அது அதே ஹாலில் தான் இருக்கும். சென்ற ரமலானுக்கு முன்னால என்னுடைய வீட்டில் வச்சு சொன்னாங்க, சமோசா வாங்கத்தானே வேணும், ஒரு வீட்டில் நாங்க வளமையாக சமோசா எடுப்போம், அங்க கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்க, இந்த முறையும் சம்சா போடுறாங்களா எல்லாம் இருக்கான்னு சொல்லி. அப்ப என்ன வீட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு, ரமலானுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், எட்டுக்காவுக்கு போக வேண்டும், இப்படி பயணம் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் ஒரு மாசத்துக்கு தேவையான ஏற்பாட்டை முன்கூட்டியே செய்து விட்டா நல்லம் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த வீட்டில் இருக்கிற ஒரு விதவை பெண், 65 வயதுக்கு தாண்டிய ஒரு பெண், அவட தொழில் தான் இந்த தொழில், பட்டி சுட்டு கட்லஸ் போட்டு நோம்புக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொள்வார். அவள்கிட்ட கோல் போட்டு கேட்கிறேன், இந்த வருஷமும் உங்கள்ட்ட எல்லாம் இருக்கான்னு கேட்டா அவ எஸ் ஓ நோண்டு பதில் சொல்ல இல்ல. அவ சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த வெப்சைட்டுக்கு போனா எல்லாம் பார்த்து கொடுக்கும், என் வெப்சைட்டுக்கு போனா எந்த பேக்கிஸை பத்தியும், எந்த ரோல்ஸ பத்தியும், எந்த சம்சாவை பத்தியும், எந்த சிக்கன் சம்சாவை பத்தியும் பார்த்துக்கொள்ளும். ஆனா எங்கட பள்ளிக்கு ஒரு வெப்சைட் இல்ல, இந்த கிந்த ஹஜரத் ஜும்மா ஓதுறாரு, இந்த ஜும்மாவில என்ன ஓத போறாரு, என்ன தலையங்கத்துல பேச போறாரு என்றது எங்கள்கிட்ட இல்ல. சென்ற கிழமை ஓதின ஜும்மா எங்கட பள்ளியில இருக்குதல்ல, 10 வருடங்களுக்கு முன்னால ஓதின ஜும்மாவும் எங்கட ஊர் பள்ளி வெப்சைட்ல இருக்கும், அதை எங்களுக்கு திருப்பி பார்த்துக்கொள்ள இயலும். வாலிப சமூகமே, நிர்வாகத்தை நம்பி இருக்க தேவையில்லை, உங்களுக்கு உருவாக்க இயலும், உங்களுக்கு உருவாக்க ஏலும், உளமாக்களுக்கு உருவாக்க ஏலும். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு காலம் ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்கிறது, காலம் இந்த காலத்தினுடைய டெக்னாலஜி ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்கிறது. அன்பாக சொல்றேன், இவ்வளவு முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிக்கு சொல்லுகிறேன், உளமாக்களே, தாவாவுக்கும் இன்டர்நெட்டை பாதிக்கேலும், தாவாவுக்கும் இணையதளங்களை பாதிக்கேலும். அப்படிப்பட்ட அமைப்பில் எங்களுடைய திசைகள் இஸ்லாத்தின் பக்கமாக திரும்ப வேண்டும், தீனின் பக்கமாக திரும்ப வேண்டும், தீனுக்குள்ள வந்து சேர வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் வாலிப சமூகத்துக்கு இன்னும் ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன். ஆண் பெண் கலப்பிடம், ஒரு பெண்ணுடைய கற்பு எந்த அளவுக்கு பொறுமதியானது, இஸ்வத்தென்று சொல்லக்கூடிய பத்தினித்தனம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானது. ஒரு பெரிய ஒரு ஆளின்
ஒரு துஆ செய்கிறார், ஒரு துஆ செய்கிறார். தூபாலிமன், ஒருவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும்,
வாழ்க்கை பூராக இந்த கையை கொண்டு எந்த ஒரு அஜ்னபியத்தான பெண்ணையும் தொடவில்லையே, அப்படிப்பட்ட ஒருவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு கேட்கிறாரே, அந்த கூட்டத்தில் நீ இருக்கிறாயா என்று நீ முஹாசபா செஞ்சு பார்த்துக்கோ. எத்தனை பேர் இருக்கிறோம் மகரம் இல்லாத அஜ்னபியத்தான ஒரு பெண்ணை தொட்டு பார்த்தில்ல, ஒரு பெண்ணுடைய சொத்தைய பிடிச்சு பார்த்தில்ல, ஒரு பெண்ணை நாங்க நெருங்கி இல்ல, ஒரு பெண்ணுடன் ஆபாசமாக பேசி இல்ல, அப்படிப்பட்ட மக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அந்த கூட்டத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேனா, அந்த கூட்டத்துக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கிறேனா சொல்லிவிட்டு சொல்றாரு, சொல்லிவிட்டு சொல்றாரு. உலகத்தில் இன்றைக்கு முஸ்லிம் நாடுகள்ல ஆக வேகமாக பரவக்கூடிய, வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் தான், ஒரு பிசினஸ் தான், டிஷ்யூ பாக்ஸ் விற்கிறது. இந்த பாக்ஸ் டிஷ்யூ எதுக்கு என்று சொன்னா, முஸ்லீம்களுடைய கண்ணீர் துடைப்பதற்காக வேண்டிய அந்த டிஷ்யூ பேப்பர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இராக்குடைய கண்ணீர், காஷ்மீருடைய கண்ணீர், பலஸ்தீனுடைய கண்ணீர், செஷ்னியாவுடைய கண்ணீர், பஸ்னாவுடைய கண்ணீர், சுபஹானல்லாஹ், அந்த கண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வேண்டி பாதிக்க டிஷ்யூ பேப்பர்கள் பாதிக்கப்பட்டு அந்த வியாபாரம் உலகத்தில் பெரிய ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. இஸ்லாமிய சமூகமே, முஸ்லிம் வாலிபர்களே, எந்த அளவுக்கு கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும், மரியாதை மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணுடைய கற்பு, சுபஹானல்லாஹ், என்ன சொல்லுவது, என்ன பேசுவது, நேரம் இடம் கொடுக்கல, வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் கலைப்போம், இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இதை வாலிப சமூகத்துக்கு அன்பாக இதை என்னை வினயமாக நான் வேண்டிக் கொள்றேன், என்னுடைய பேச்சு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய வழியில் எங்களை அல்லாஹ் வாழ வைப்பானாக. இரண்டாவது ஒன்றை தலையங்கத்தில் ஒரு 10 நிமிடம் உரையாடி விட்டு முடிக்கப் போகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, 1922 வரைக்கும் இந்த உலகத்தில் கிலாபத் இருந்தது, உஸ்மானியாக்களுடைய ஆட்சி இருந்தது, உஸ்மானியாக்கள் இந்த உலகத்தை ஆண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் 1922 வரைக்கும் உலகத்தில் இருந்தது ஒரே ஒரு முஸ்லீம் நாடு தான், 52 முஸ்லீம் நாடு அல்ல, சவுதி ஒன்று இருக்கல்ல, குவைத் என்று சொல்லி ஒன்றிருக்கல்ல, ஜோர்தான் என்று சொல்லி ஒன்றிருக்கல்ல, பலஸ்தீன் என்று சொல்லி ஒன்றிருக்கல்ல, இவைகள் எல்லாம் மாநிலங்களாக இருந்தது, இவைகள் எல்லாம் ஸ்டேட்ஸ் ஆக இருந்தது. உலகத்தில் இருந்தது ஒரே ஒரு தாருல் கிலாபா, உஸ்மானிய ஆட்சி தான் 1922 வரைக்கும் உலகத்தில் இருந்தது. முதலாவது உலக யுத்தத்துக்கு பிறகு முஸ்லீம்கள் பிரிக்கப்பட்டார்கள், முஸ்லீம்கள் பிரிக்கப்பட்டார்கள். எந்த ஷாம் தேசத்துக்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னராக அனுப்பி வைத்தார்களோ, எந்த ஷாம்ல பைத்து அந்த பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன் கையில் ஒரு லேஞ்ச் எடுத்து மூக்கு தொடச்சுறாங்க, அந்த லேஞ்சும் பட்டாக இருந்துச்சு. சுபஹானல்லாஹ், ஷாமுக்கு கவர்னராக போனாங்க, அந்த ஷாம் இன்றைக்கு 5 துண்டாக பைத்தது, 5 துண்டாக பைத்தது. அது பலஸ்தீனாகவும், அது இஸ்ரேலாகவும், அது ஜோர்தானாகவும், சுபஹானல்லாஹ், அது சிரியாவாகவும் பைத்து இன்றைக்கு உலகத்தில ரத்தம் என்று சொன்னா கோழி ரத்தத்தை விடவும், ஆட்டு ரத்தத்தை விடவும், மனிதனுடைய ரத்தம் சீப்பான நாடுகளாக அந்த நாடுகள் மாறிவிட்டது, அந்த நாடுகள் மாறிவிட்டது. ஜசீரத்துல் அரப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது அந்த உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த யூத நசாராக்களை இங்கிருந்து வெளியாக்கி விடுங்கள் என்று எந்த ஜசீரத்துல் அரபை சுட்டிக்காட்டினார்களோ அந்த ஜசீரத்துல் அரப் இன்றைக்கு 6 நாடாக மாறிவிட்டது, 6 நாடாக மாறிவிட்டது, 6 தேசங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது, 6 வகையான சல்லிகளாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, நாங்க பழச வச்சு பாடம் படிக்க வேண்டும், நாங்க பிரிஞ்சு 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 எந்த அளவுக்கு எங்களை பிரிச்சுட்டான்னு சொன்னா, இதுக்கு பிறகு எங்களை பிரிக்க முடியாம நாங்க பிரிஞ்சிட்டோம். நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அன்பாக சொல்றேன், விடயமாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், பிரிவினைக்கு யாருமே வழிவகுக்க வேண்டாம், பிரிவினைக்கு யாருமே வழிவகுக்க வேண்டாம். நாங்கள் பிரிந்து போகவும் மாட்டோம், அவர்கள் பிரிந்து போவதற்கான வார்த்தைகளையும் நாங்கள் பாதிக்கவும் மாட்டோம். பத்தினித்தனம் என்பது அது அகத்துக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, வாயில கூட பத்தினித்தனம் வர வேண்டும். ஹுத்துபாக்கள் பத்தினித்தனமான ஹுத்துபாக்கள். அல்லாஹ் எனக்கும் நசீபாக்குவானாக, அல்லாஹ் எனக்கும் நசீபாக்குவானாக, பத்தினித்தனமான வார்த்தைகளை தருவானாக. உரை நிகழ்த்தும் பொழுது, பேச்சு பேசக்குள்ள, ஹுத்துபாக்கள் செய்யும் பொழுது பத்தினித்தனமான வார்த்தைகள், அதனுடைய வார்த்தைகள் அழகான மொழியில நாங்கள் மக்களை கம்யூனிகேட் பண்ணுவோம். இரண்டாவது, நாங்கள் என்ன காரணம் கொண்டும் பிரிஞ்சு போக மாட்டோம். இதை பத்தி ரெண்டு விஷயத்தை சொல்ல போறேன். குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு வகையான பள்ளியை பத்தி சொல்றான். அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி, இது பள்ளி, இதுவும் பள்ளி, அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட மஸ்ஜித் பள்ளி வாயில் ஒன்று சொல்றேன், இரக்கமாக சொல்றேன். பள்ளி எப்படி கட்டணும் என்றதற்கும் இஸ்லாம் வழிவகுத்திருக்கிறது, அவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, அந்த பள்ளியை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும், முஸ்லீம்களை பிரிக்க வேண்டும், அதுக்கும் அல்லாஹ் பள்ளி என்று தான் சொல்லியிருக்கிறான். இன்னும் ஒரு பள்ளி இருக்கிறது, கெடுவியினுடைய இடம் அதுதான் மாட்டு மதத்தவருடைய வணக்கத்தலங்கள், குஃபார்களுடைய வணக்கத்தலங்கள், கோயிலாக இருக்கலாம், அது மாற்று மதத்தினுடைய இடம் கடங்களாக இருக்கலாம், அல்லது அது அதாவது கிறிஸ்தவனுடைய சவாமியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது மக்கானு ஷர். குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லப்பட இல்லை மக்கானு ஷர்ர தொழக்கூடாது சொல்லி. பன்சலைக்கு போனா நேரம் ஆச்சுது, அசரு கலாவாக போகுது, ஒது செய்ய இடம் இல்ல, பக்கத்தில் ஒரு பன்சல் இருக்குது, நேர பேச்சு கேளுங்கோ, எனக்கு ரெண்டரை காத்து தொழுதுகள் இடம் கொடுப்பீங்களா? நிச்சயமாக இடம் தருவாங்க. ரெண்டு ரக்காத்து தொழல்ல, நாலு ரக்காத்து தொழுதுட்டு துஆ கேட்டுட்டு வாங்கோ, அதுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த இடத்துல பேச்சு தொழ ஏழும், ஆனால் உம்மத்தை பிரிக்க வேண்டும், உம்மத்து ரெண்டு துண்டாக வேண்டும் என்ற நோக்கத்துல ஒருவர் பள்ளி கட்டினா அந்த பள்ளியில தொழுவது கூடாது என்ற கருத்து நான் சொல்ல இல்லை. தஃசீருல் குர்துபியில சூரத்து தௌபாவில் வரக்கூடிய இந்த ஆயத்துக்கு கீழே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக இருக்கிறார்கள். மக்கானு ஷர் மக்கானு வரர், தீங்கு விளைவிக்க கூடிய இடம், உம்மத்தை பிரிக்க கூடிய இடம், உம்மத்தை கூறுபடக்கூடிய இடம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், எந்த காரணம் கொண்டும் சமூகம் பிரியக்கூடாது, சமூகம் பிரியக்கூடாது. நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் அப்படிப்பட்ட பிரியாத ஒற்றுமையின் கயிற்றை நெருக்கமாக பிடித்துக் கொண்ட ஊராகத்தான் சம்மாந்துறை மண்ணிருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இதை நிரந்தரமாக்கி வைப்பானாக, அல்லாஹ் இதை நேமமாக்கி வைப்பானாக, ஒற்றுமையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். மாற்று மதத்தவர்கள் எங்களை பார்த்து சிரிக்காத அளவுக்கு நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். எந்த அளவுக்கு? நாட்டினுடைய பிரதமர் கூட சொல்றாரு, உங்களுக்கு மத்தியில் ரொம்ப பிளவு இருக்கா, உங்களுக்கு மத்தியில் ரொம்ப பிளவு இருக்கா, எனக்கு இப்பதான் தெரியும் என்றாரு. நீங்க உங்களுக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடு, சுபஹானல்லாஹ், இப்ப அதை வச்சு எங்களை பிரிக்க போறாங்க, அதை வச்சு எங்களை பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நாங்கள் பிரிய மாட்டோம், உலமாக்கள் பிரிய மாட்டோம். அன்பாக சொல்றேன், ஒரு ஜமியத்துலபாவுக்கு நீங்க வாங்கோ, நாங்க உங்களை வரவழைக்கிறோம், உங்களை வெல்கம் பண்றோம், வந்து பாருங்க பார்ப்போம். நிறைவேற்று குழு கூட்டம் நடக்கிற நேரத்தில் 29 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கிட்டத்தட்ட 25 பேருடைய வரவங்க இருக்கும், அங்க வந்து பாருங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது யாரு? இவர் தப்லீக் ஜமாத் சொந்தக்காரர். அவர் யாரு? தௌஹீத் ஜமாத் சொந்தக்காரர். அவர் யாரு? சாதுலியா தரீகாவுடைய அமைப்பை சேர்ந்தவர். இவர் யாரு? ஜமாத் இஸ்லாத்தை சேர்ந்தவர். இவர் யாரு? இந்த அமைப்பினுடைய சொந்தக்காரர். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அங்க பைத்து பார்த்தா எவ்வளவு அந்நியமாக, எவ்வளவு பணிவாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு இரக்கமாக நாங்க பேசிக்கொள்றோம், நாங்க பகிர்ந்து கொள்றோம். கருத்து வேறுபாடுகள் அங்க இல்ல. சுபஹானல்லாஹ், தலையிடத்துல தலைமை விடத்தில் அவ்வளவு ஒத்துமை. நான் சொல்றேன், நீங்க ஒரு நாளைக்கு வாங்கோ, நீங்க ஒரு நாளைக்கு வாங்கோ, நீங்க புத்திஜீவிகள் வந்து பாருங்கோ, நாங்க எப்படி அன்பாக இருக்கிறோம். ஏன் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நாங்க அன்பாக இருக்கக்கூடாது, நாங்க இரக்கமாக இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், ஒவ்வொரு ஜமாஅத்தும் இந்த நாட்டுக்கு தேவையான ஜமாத்துகள், இந்த நாட்டுக்கு தேவை, அதை நிராகரிக்க இல்ல. ஒவ்வொருத்தரும் நான் சொல்லுவேன், தமிழ்ல சொல்லுவாங்க, ஏறி வந்த ஏனிய மறந்துடக்கூடாது. எந்த ஏனிய? ஏறி வந்த ஏனிய மறந்துடக்கூடாது. அது எப்பேன் தேவை? நான் மேல கூறக்கு ஏறத்துக்கு ஒரு ஏனி வச்சு ஏறிட்டேன், இறங்குறதுக்கு என்ன வேணும்? அந்த ஏனி வேணும். நான் நிரந்தரம் நிச்சயமாக சொல்லுவேன், எங்களுடைய இல்மு, எங்களுடைய இல்மு, நாங்க பேசக்கூடிய இல்முடைய நுக்குத்தாக்களும் தமிழகத்துக்கு தான் சொந்தம். தீன் அந்த தாவத்துடைய வழியில தான் எங்களுக்கு இந்த இல்மு நசைவாகிச்சது. இல்ல எங்களை வாப்போர் ஆலிம் என்ன ஆலிமாக்கு இருக்க மாட்டார், அவரு என்ன ஆலிமாக்கு இருக்க மாட்டாரு. ஆனா நான் தமிழீக என்பதற்காக வேண்டி நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல இல்ல, நீங்க எல்லாரும் தமிழ் ஜமாத்துல போகணும் என்று சொல்லி நான் சொல்றேன். உலகத்துக்கு இலங்கைக்கு தமிழீக வந்ததும் 100 வருஷத்துக்கு முன்னால்தான், இலங்கைக்கு ஜமாத்த இஸ்லாமி வந்ததும் 100 வருஷத்துக்கு உள்ளதான், இலங்கைக்கு சலபி தௌஹீத் என்ற கோட்பாடும் எங்களுக்கு அறிமுகமானது 100 வருஷத்துக்கு உள்ளதான். ஆனா 100 வருஷத்துக்கு முந்தி நாங்க எப்படி இருந்தோம், நாங்க எப்படி இருந்தோம்? நாங்க முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், நாங்க கலிமா சொன்னவர்கள், ஐவேளை தொழக்கூடியவர்கள், நாங்க குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் என்ற கைத்தை பட்டப்பிடித்துக் கொண்டவர்கள். அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நாங்க பிரிந்து போனால் மாற்று மதத்தவர்கள் அதை பார்த்து கைகட்டி சிரிப்பார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, அன்பாகவும் வினயமாகவும் வேண்டிக் கொள்றேன், ஒற்றுமைக்கு வழிபாருங்கள், ஒற்றுமை என்ற கைத்தை பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஒற்றுமையை பற்றி சொல்லக்கூடிய காரணத்தில் நினைக்க கூடாது, நாங்கள் பிரிஞ்சிட்டோமா என்று கேட்கவானோம். நான் அதுக்கு சொல்ல இல்லை, இன்றைக்கு நாட்டில் நடக்கிற விஷயத்தை மையமாக வைத்து சொல்றேன். நாங்கள் நாட்டில் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். எந்த மூலைக்கு போறது, யாருக்கிட்ட போறது, எப்படி பேசுறது என்று சொன்னா, நாங்க 24 நாளும் 365 நாளும் போய்கொண்டே இருக்க வேண்டி வரும். எங்களால் அப்படி செய்ய இயலாது. நாங்கள் அன்பாக சொல்றோம், நீங்க பிரிய இல்ல, நீங்க உங்கள்ட்ட உள்ள உல்ஃபத், உங்கள்ட்ட உள்ள மஹப்பத், உங்கள்ட்ட உள்ள தர்ஹீம், உங்கள்ட்ட உள்ள தக்ரீம், உங்கள்ட்ட உள்ள தௌகீர், அல்லாஹ் அந்த கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவானாக, அதை பொருந்திக் கொள்வானாக. கடைசியாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அனைத்து சகோதரருக்கும் நன்றி தெரிவித்தவனாக நான் விடை பெறுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. என்னுடைய பேச்சில யாருடைய மனமாவது நொன்றிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் மனம் நோகுவதற்காக வேண்டி பேச இல்லை, உண்மையை உரைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் உங்களுடன் அன்பாக வினயமாக உரையாடினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னுடைய இந்த உரையாடலை பொருந்திக் கொள்வானாக. இந்த ஊர் என்ற வகையில், எனக்கு இது ஊர் இரண்டாவது ஊர் என்ற வகையில், இந்த ஊரில் சரளமாக புரீடமாக எந்த விதமான கட்டுக்கோப்பும் இல்லாமல் ஒரு ஊரை சார்ந்த ஒரு ஆளுமைக்கு எப்படி உரையாட முடியுமோ அதே அடிப்படையில் எனக்கும் உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடன் கிடைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதை பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. For more lectures visit slhub.com.